குதிகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் திரு முனைவர் பி சக்திவேல் அவர்கள் கல்வி முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகள் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பொதுவா நம்ம வந்து 10ஆம் வகுப்பாக இருக்கட்டும், 12ஆம் வகுப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம கல்லூரிக்கு போவோம். கல்லூரியை முடிச்சுட்டு கூட வந்து அடுத்த மேல் படிப்புக்காக கூட பல்கலைக்கழகங்கள் இது மாதிரிலாம் நம்ம வந்து போக வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் நம்முடைய படிப்பு காலங்களில் நம்ம என்னென்ன முக்கியமாக பாதுகாக்க வேண்டிய நமக்கு தேவையான ஆவணங்களாக இருக்கட்டும் சான்றிதழ்களாக இருக்கட்டும் அவசியப்படுது. அது எந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே பத்திரமாக பாதுகாப்பாக நம்ம எடுத்து வச்சுக்கணும், எந்த கல்லூரிக்காக இருக்கட்டும் பல்கலைக்கழகத்துக்கு கூட நம்ம போகிறதுக்கு முன்னால் எல்லாமே தயார் நிலையில் வச்சுக்கிட்டால் காலதாமதமும் ஆகாமல் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் நம்மளுடைய தேர்வுகள் முடிஞ்சு அடுத்து என்ன மாதிரியான படிப்புகள்லாம் நம்ம படிக்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல் ஒவ்வொரு காலகட்டமும் அதோட படிப்புத்தன்மையும் கல்வி மேம்பாட்டு தன்மையும் மாற்றங்கள் உருவாகும். அதே போல் நம்மளுடைய வளர்ச்சி பரிமாணமும் நம்மளுடைய திறமைகளும் மாற்றங்கள் உருவாகும். நம்ம பொதுவாக ஒரு 10ஆம் வரைக்கும் படிச்சிருப்போம், அது நம்மளுடைய பள்ளிகளுக்குள்ளே நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். அடுத்தது 12ஆம் வகுப்பு அப்படிங்கிறப்போ அடுத்த கட்டமாக அதோட நம்மளுடைய பயணத்தை தொடங்குகிறோம். இதெல்லாம் தாண்டி இந்த கல்லூரி காலம் அப்படின்னு போகக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு வந்து சாதாரணமாக ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தாண்டி கல்லூரி காலங்களில் நம்ம சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை மாற்றிக்கணும், நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை செதுக்க செதுக்க நம்மளை வந்து ஒரு சிலை போல் நம்ம உருவாகி நம்ம எந்த அளவுக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற பல தகவல்களையும் கல்வி படிப்பு மட்டும் இல்லாமல் அடுத்த காலகட்டமாக அனுபவ படிப்பும் இணைந்து ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக கையில் எடுத்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு செயல்படணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் நம்மளிடம் எடுத்து சொல்வதற்காக பேராசிரியர் ஒருத்தர் சொல்ல இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது உங்களுடைய நண்பர் முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாக பாடம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம். இன்று 12ஆவது முடித்து விட்டு மாணவர்கள் கல்லூரி நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம், விண்ணப்பிக்கக்கூடிய காலகட்டம். எந்த பாடங்களை படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எந்த மாதிரியான சப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணலாம், அதே மாதிரி நீங்க இந்த கல்லூரி சேரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களை தயார் செய்து கொள்ளலாம், அதுக்கு அடுத்ததாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அது சம்பந்தமாக பல நல்ல தகவல்கள், பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் உங்களுடன் காத்து கொண்டிருக்கின்றேன். நன்றி சார்.
சார், இப்போ வந்து ஒவ்வொரு வருட காலங்களும் தேர்வுகள் முடிந்து 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகள்லாம் முடிந்து அடுத்தடுத்து அவங்களுடைய அடுத்த காலகட்டமான வாழ்க்கை முறையை வந்து தூங்குவதற்கான வகைகளில் கல்வி ஒரு பாதையில் நோக்கி போக வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அந்த வகையில் வந்து 12ஆம் வகுப்பு அதாவது +2 தேர்வு முடிஞ்சு அடுத்து அவங்க போகக்கூடிய அடுத்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட போகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கல்லூரி காலங்கள். அது வந்து அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க +2 முடித்து என்ன மாதிரியான பாடங்களை வந்து தேர்வு செய்யலாம், அதே போல் எங்கே
மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ஒரு கேள்வி அப்படின்னு கூட பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையும் குறிப்பிட்ட பாடத்தை நான் உயர்வாகவும் மற்ற பாடங்களை நாம் தாழ்த்தி நம்ம பார்ப்பது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. என்னை பொறுத்தவரையும் அனைத்து பாடங்களுக்கும் ஒரு மரியாதை உண்டு, அனைத்து பாடங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் உண்டு, இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் உண்டு. இதை வந்து முதல்ல மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த உதாரணமோ ஒரு கலைப்பாடமோ அறிவியல் பாடமோ தொழில்நுட்ப பாடமோ மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய பாடமோ இது எந்த ஒரு பாடத்திற்கும் மட்டும்தான் வேலை வாய்ப்பு அப்படின்றது இன்னைக்கு கிடையாது சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபலைசேஷன் சொல்லக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி காலகட்டத்தில் தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது, அதை சார்ந்து அதை சாராத இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்கும் இன்று வந்து மரியாதை உண்டு. அதனால மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி மாணவன் எடுக்கக்கூடிய பாடம் அவன் தேர்வு செய்யக்கூடிய பாடத்தை சிறப்பாகவும் அக்கறையோடையும் சீராக படித்தான் என்றால் நிச்சயமாக அந்த பாடம் அவனுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தை நாம் முதல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது என்னவென்றால், நீங்கள் எந்த பாடம் வேணாலும் படிகள், எந்த கல்லூரி எந்த பல்கலைக்கழகத்தில் வேணுமானால் நீங்கள் வந்து சேரலாம். முக்கியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய பாடம் அந்த படிப்பு வந்து அரசாங்கத்தினோட அங்கீகாரம் இருக்கின்றதா, பல்கலைக்கழக மானிய குழுவோட அங்கீகாரம் இருக்கின்றதா என்று பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு அப்படின்னு நான் கருதுகின்றேன். அதுக்கு அடுத்ததாக இந்த பாடத்தை படிப்பதன் மூலமாக அரசு மற்றும் அரசு சாராத நிறுவனங்களில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வகையில் அந்த பாடத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மாநில அளவிலும் சரி மத்திய அளவிலும் நடக்கக்கூடிய இந்த போட்டித் தேர்வுகள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சில பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு பாடத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. நீங்க கலைப்பாடம், அறிவியல் பாடம், அதே மாதிரி வந்து மொழி பாடம், நம்மளுடைய லாங்குவேஜ் சொல்லுவோம் சார் தமிழ், இங்கிலீஷ், இந்த மாதிரி நீங்க வந்து இந்த பாடத்திலையும் நாம வந்து மொழி புலமை இருக்க வேண்டும். அதே போல வந்து பொது அறிவு ஜென்ரல் நாலேஜும் கரண்ட் அஃபேர்ஸும் வரலாறு அரசியல் அறிவியல் பொருளாதாரம் புவியியல் அது மாதிரி பல பாடத்தின் அடிப்படையில் தான் இந்த பரீட்சைகள் நடத்தப்படுகின்றது, போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகின்றது. அதனால என்ன பொறுத்தவரையும் நீங்க எந்த பாடம் வேணாலும் நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க, எந்த கல்லூரி வேணாலும் செலக்ட் பண்ணுங்க, அந்த பாடத்தில் நீங்கள் வந்து ஒரு உச்சத்தை தொட வேண்டும். அந்த பாடத்தை நாம் வந்து ஒரு என்ன சொல்லணும், ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டு சிறந்த ஒரு மாணவனாக மதிப்பெண் மட்டும் கிடையாது, மதிப்பெண்ணை தாண்டியும் நம்மளுடைய சிறப்பான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அதனால நீங்க எந்த பாடத்தை வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணுங்க, ஆனா அந்த பாடத்துக்கு ஒரு ஸ்கோப் கண்டிப்பா உண்டு. அதுக்காக தான் அந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி நான் வந்து உங்களுக்கு உதாரணமா சொன்னா. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வேலைவாய்ப்பு என்பது நாம் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து குறிப்பிட்ட துறையில தான் வேலைவாய்ப்புகள் கிடைத்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு என்பது நீங்கள் அரசு மற்றும் அரசு சாராத நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், தொழில் இல்லாத நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள், அது மாதிரி நிறைய இன்னைக்கு வந்து வேலைவாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் விரிவடைந்து கொண்டு இருக்கின்றது. அதனால மாணவர்கள் நீங்கள் வருத்தப்படவே படாதீர்கள், நான் இந்த வகுப்பை எடுத்து விட்டேன், இந்த பாடத்தை எடுத்து விட்டேன், இதனால வந்து எனக்கு வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும், நிச்சயமாக சொல்கின்றேன், ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு மதிப்பு உண்டு. நான் கலை பாடத்தை அரசியல் அறிவியல் பாடத்தை எடுத்து படித்தேன், இன்றைக்கு நான் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கின்றேன். அது மட்டும் கிடையாது, இந்த பாடத்தை வந்து நான் சிறப்பாக கற்றதனுடைய விளைவாக தான், மதிப்பெண்கள் பெற்றதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்றேன். ஸோ என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், நீங்கள் பன்னிரெண்டாவது முடித்து விட்டோ அல்லது நீங்கள் பிஏ முடிச்சுட்டு எம்ஏ போற மாணவனாக இருந்தால், நீங்கள் என்ன பாடத்தை நீங்கள் தேர்வு செய்தீர்களோ அந்த பாடத்தை நீங்கள் உங்களுடைய மேற்படிப்புக்கு நீங்க அதுலயே நீங்க வந்து சூஸ் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து சார்.
இப்போ ஒரு பிளஸ் டூ முடிச்சாச்சு, அதுக்கு அடுத்தமா நம்மளுடைய ஒரு கல்லூரி காலங்கள் அப்படிங்கிற வகையெல்லாம் வந்து ஒரு விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் இருக்கு. அந்த வகையில வந்து இப்போ உயர்கல்விக்கு வந்து என்ன மாதிரியான வகையில வந்து விண்ணப்பிக்க வேண்டும், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லலாமே.
நிச்சயமா சார், இப்போ எந்த ஒரு அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன்ல தான் சார். நம்ம முதல்ல நான்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, கல்லூரியில போய் வரிசையில நின்று அந்த அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஜெராக்ஸ் போட்டோ காப்பி எடுத்து என்க்ளோஸ் பண்ணுவோம். அது நீங்களும் அப்படிதான் செஞ்சிருப்பீங்க, நானும் அப்படிதான் செய்தேன். ஆனால் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில வந்து 100,000 மேற்பட்ட இடங்கள் காலியாக இருக்கின்றது. அதற்கு வந்து நீங்க விண்ணப்பிப்பதற்காக அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. அது எல்லாமே வந்து நீங்க ஆன்லைன்ல தான் சார், நம்ம வந்து இணையதளத்தை தான் நம்ம அப்ளை பண்ணணும் சார். அதே மாதிரி வந்து இப்போ ஜென்ரல் வந்து எல்லா அரசு கலைக்கல்லூரிக்கும் ஒரு இணையதளம் கொடுக்கப்பட்டுள்ளது. இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்துல போய் வெப்சைட்ல போய் ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் உங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸை தாண்டி மத்திய பல்கலைக்கழகத்திலையும் நல்ல படிப்புகள் இருக்கின்றது. இது வந்து என்னவோ தெரியவில்லை, நம்ம மாணவர்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வு கம்மியாக இருக்கின்றது, பெற்றோர்களுக்கிடையே இந்த விழிப்புணர்வு கம்மியா இருக்கின்றது. கியூட்டுன்னு சொல்லுவாங்க சார், CUET சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று நடந்திருக்கு. இப்போ இந்த டெஸ்ட் வந்து இப்போ ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ இதுல வந்து நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாணவனுக்கு மத்திய பல்கலைக்கழகத்துல உங்களுக்கு அட்மிஷன் உண்டு, சிறப்பான பாடங்கள் இருக்கின்றது. அதனால நீங்க எந்த ஒரு விண்ணப்பிப்பதாக இருந்தாலும் அனைத்துமே இன்னைக்கு வந்து இணையதளம் தான் சார், அதை முதல்ல நம்ம மாணவர்கள் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு என்னன்னா, நீங்க கடைசி நிமிடம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டும் என முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் முன்னாடியே நம்ம விண்ணப்பிக்கணும். இறுதி நேரம் வரையும் நம்ம எல்லோரும் ஒரே நேரத்துல வந்து இணையதளத்தை போய் நம்ம பயன்படுத்தும் போது அந்த இணையதளம் வந்து ரொம்ப சர்வர் பிஸி ஆயிடும், அல்லது அந்த இணையதளம் வந்து பழுதாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்னை பொறுத்த வரையும் அரசாங்கம் 30ஆம் தேதி அல்லது அந்த பல்கலைக்கழகம் 30ஆம் தேதி கடைசினா நீங்க 30 வரையும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், அதற்காக நாம் வந்து திட்டமிட்டு அனைத்து, நான் அடுத்த ஒரு கேள்வியை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் சார், எந்த மாதிரியாக நம்ம தயார் பண்ணணுன்றத பத்தி சொல்றேன். அனைத்து சான்றிதழ்களும் நம்ம தயாரா கையில வச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து விண்ணப்பிக்குவது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இப்ப உதாரணமா பார்த்தோம்னா தொழிற்கல்வி ஏதோ மாணவர்கள் படிக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல நடத்தக்கூடிய நம்ம கவுன்சிலிங்க வந்து நம்ம அப்பியர் ஆகலாம் சார். அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் சொல்லக்கூடிய விவசாயம் சார்ந்த படிப்பு படிக்கணும்னா நீங்கள் தமிழ்நாடு TNA சொல்லுவோம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அவங்க வந்து தனியா வந்து அப்ளை பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நான் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலயும் ஒரு சில பாடங்களுக்கு மாணவர்கள் இணையதளம் மூலமாக இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ முதல்ல இதை பத்தி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய காலேஜுக்கு நேரம் போறாங்க. அந்த கல்லூரியில உங்களுக்கு வந்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, ஆனா அங்கேயும் போய் நீங்க கியூல நிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ உங்களோட வீட்டுல ஒரு இணையதளம் வந்து வசதி இருந்தா, ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா போதும் சார், உங்க வீட்டுல இருந்தே நீங்க என்ன பண்ணலாம், இதை அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, இந்த விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன நிபந்தனைகள் சொல்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றது ஒரு 5 பக்கத்துக்கு இருக்கும், 10 பக்கம் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து பொறுமையா படிக்கணும். அதை படிச்சுட்டு அது என்னென்ன கேட்கின்றார்கள், ஃபீஸ் எப்படி நம்ம கட்டணும், என்ன மாதிரியான சான்றிதழ் தேவை, இது எல்லாமே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க தமிழ்நாடுல அரச கலைக்கல்லூரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட பக்கங்கள்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சாவே நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும், ஒரு விழிப்புணர்வு வந்துடும். அதனால என்னை பொறுத்தவரையும் நீங்க கிராமப்புற மாணவர்களுக்கு மிக முக்கியமானது என்னவென்றால், இன்றைக்கு நீங்கள் உயர்கல்விக்கு போக வேண்டும் என்றால் அதை விண்ணப்பது இணையதளம் மூலமாக தான் நம்ம விண்ணப்பிக்க வேண்டும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருந்தா பாருங்க, இல்லைன்னா நிறைய இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கு, உங்க ஊர்ல இருக்கு, உங்களுடைய கிராமத்திலும் இருக்கு. ஸோ அவர்களோட உதவியோட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சார். நம்ம
கல்லூரிக்கு சேர வேண்டிய இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்ன தேவைகள், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற வகையில் வந்து நேரடியான செய்ய காட்டிலும் ஆன்லைன் மூலியமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குன்னு சொன்னீங்க சார். அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு சென்டருக்கே போகிறோம், நமக்கு வந்து ஆன்லைனில் பதிய வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான இந்த சான்றிதழ்கள், அடிப்படை தேவையான பேப்பர்களாக இருக்கட்டும், அடிஷ்னல் ஃபோட்டோ, வேற என்னென்னலாம் அத்தியாவசியமான வகையில் நம்ம வந்து கொண்டு போக வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு சார்.
சொல்ல வேண்டிய ஒரு சில இந்த லிஸ்ட் நீங்களே முன்னாடி சொல்லிட்டீங்க. ஏன்னா நம்மளாம் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், நமக்காகவும் நம்மளோட பிள்ளைகளுக்காகவும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சார். நம்ம இப்போ உண்மையாக வந்து இப்போ என்னன்னா, இதை கேட்கக்கூடிய என்னுடைய நேயர்கள் உங்களுடைய தாள்கள் இல்லை அல்லது நீங்க வந்து குறிப்பு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து நான் அட்மிஷன் கமிட்டியில நான் மெம்பரா இருக்கேன் சார். நான் கடந்த 20 ஆண்டுகளாக ஒரு அட்மிஷன்ல நான் வந்து பார்த்த அனுபவத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா மாணவன் எந்த சான்றிதழ் கேட்டாலுமே வந்து கடைசி நேரத்துல சார் நான் வந்து வாங்கல, இன்னும் வந்து கல்லூரியில இருக்கு, அல்லது என்னுடைய வந்து நான் படித்த பள்ளியில இருக்கு, நான் அப்ளை பண்ணிருக்கேன், 10 நாள் 15 நாள் தேவை அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா இந்த ரிக்வஸ்ட் எல்லா இடத்துலயுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த கேள்வியை வந்து நீங்க கேட்டதா நான் நினைச்சுக்கிறேன் நான். ஸோ அதனால என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய மாணவர்களும் இதை வந்து ஒரு குறிப்பு எடுத்துங்க, தவறே கிடையாது. ஏன்னா நான் நிறைய சொல்ல போறேன், இதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்க கைவசம் இருக்கணும். இப்ப இந்த கேட்டு முடிச்சா நீங்க அடுத்த நாளே வந்து இதற்காக நீங்க வந்து தயார்படுத்துங்க, இதை வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எது அப்ளை பண்ணாலும் குறைஞ்சபட்சம் 10 நாள் அல்லது 15 நாட்கள் நமக்கு தேவைப்படும் எந்த சான்றிதழ் கிடைப்பதற்கு. அதனால நீங்க எந்த மாதிரியான சான்றிதழ்கள், எந்த மாதிரியான டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா என்னுடைய லிஸ்ட்ல முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய 10வது, 11வது, 11வது அதே மாதிரி நீங்க வந்து இளங்கலை முடித்து விட்டு முதுகலைக்கு செல்லக்கூடிய மாணவர், அதாவது BA முடிச்சுட்டு MA ஜாயின் பண்ணக்கூடியவங்க, அல்லது வந்து BSc முடிச்சுட்டு MSc BE MTech எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 10th நீங்க UG வரையும் மார்க்ஷீட்டு, ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டு, பட்டச்சான்றிதழ் வரையும் நம்ம கையில வச்சிருக்கணும் சார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் நிறுவனத்துல இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகின்றது. அந்த வகையில் சாதி சான்றிதழ் வந்து கண்டிப்பா அவசியம் நம்மளோட கையில இருக்கு. அதுக்கு அடுத்ததாக இப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து அட்மிஷன் கேட்கறேன். ஏன்னா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா உண்டு நம்ம. உங்களுக்கே தெரியும், கவுன்சிலிங் நடக்குது, என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா முதல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட கவுன்சிலிங் தான் சார் நடக்கும். அதனால நீங்க வந்து விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஒதுக்கீட்டுல போறீங்க, என்சிசி சம்பந்தப்பட்டது, அல்லது எக்ஸர்வீஸ்மேனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள், அல்லது முக்கியமானது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றீர்கள் என்றால் அது சம்பந்தமான அரசாங்கம் உரிய அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு சர்டிபிகேட் நம்ம கைவசம் அவசியம் இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மாற்றுச் சான்றிதழ், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட். இது நிறைய மாணவர்கள் வந்து பள்ளியிலும் சரி அல்லது கல்லூரியிலுமே வாங்கறது இல்லை. இது வாங்காம நேரம் என்ன பண்றாங்க, அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணிட்டு அட்மிஷன் வரும்போது, சார் ஒரு 15 நாள் டைம் கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப நம்ம இவ்வளவு நாள் என்ன செஞ்சோம்னே தெரியல. ஏன்னா ரிசல்ட் வந்து அல்லது ரிசல்ட் டிக்ளேர் ஆகி 1 மாசம் 1.5 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம அட்மிஷனுக்கு போகின்றோம். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கேள்வியை நான் வந்து நீங்க கேட்டதாக எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய அப்பா அம்மாவுடைய வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிபிகேட், இருப்பிட சான்றிதழ். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா இருப்பிட சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்ததாக நீங்க படித்த கல்லூரி, நீங்கள் படித்த பள்ளியில வந்து நம்ம கான்டாக்ட் சர்டிபிகேட் கேட்கறாங்க. கான்டாக்ட் சர்டிபிகேட் நடத்தை சான்றிதழ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரோ அல்லது கல்லூரியுடைய பிரின்சிபால் அல்லது நீங்க படித்த கல்லூரியில இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய துறை தலைவர் கொடுத்த நடத்தை சான்றிதழ் மிக அவசியம். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கு சார், அதையும் வந்து நம்ம என்ன பண்ணா, உங்களோட ஆதார் மட்டும் கிடையாது, உங்க அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆதார் அல்லது ஒரு போட்டோவோட இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டி கார்டு வந்து கண்டிப்பா உங்களது மட்டும் இல்ல உங்களுடைய பெற்றோருந்தும் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாத்துக்கு மேல மிக முக்கியமானதுன்னா தேவையான புகைப்படம். நீங்க இமீடியட்டா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, போட்டோ ரீசெண்டா எடுத்த போட்டோ, அதாவது நீங்க 5 வருடத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ கிடையாது. எப்பயுமே நீங்க அந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் எடுத்த போட்டோன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க இதுவரையும் போட்டோ எடுத்ததெல்லாம் வேண்டாம், பழைய போட்டோ விட்டுருங்க. இப்ப புதியதாக என்ன பண்ணுங்க, ஒரு போட்டோ எடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 காப்பி உங்க போட்டோ உங்களுடைய ஃபைல்ல இருக்கணும். இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஃபோல்டர், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃபைல் மாதிரி போட்டு நீங்க எல்லாத்தையுமே உள்ள வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பொறியியல் பட்டதாரிகளோ அல்லது நீங்க அரசு கலைக்கல்லூரியில போகின்றவருக்கு ஒரு கன்செஷன் உண்டு, ஃபீஸ் கன்செஷன் உண்டு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அந்த முதல் பட்டதாரி சான்றிதழும் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக வங்கி கணக்கு, மாணவருக்குன்ற ஒரு வங்கி கணக்கு நிச்சயமாக இருக்கும், இல்லைன்னா கூட இந்த லீவு காலகட்டத்துல ஒரு வங்கி கணக்கு. அது மட்டும் கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம் சார். ஏன்னா இப்ப நான் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் சரி அல்லது எந்த பல்கலைக்கழகம் கல்லூரிக்கு நீங்க போனாலும் பணமாக வந்து மாணவர்களிடம் வாங்குவது கிடையாது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ். நம்ம கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்ததுன்னா அந்த கார்டை கொடுத்து நம்ம பின் நம்பர் கொடுத்து நம்ம அப்ளிகேஷன் நம்ம வாங்கலாம் அல்லது அதுக்கு உண்டான பணத்தை கட்டலாம். ஸோ அவசியம் வந்து உங்களுக்கு வங்கி கணக்கு பிளஸ் ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வேண்டும். அதுக்கு அடுத்ததாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்குன்னா தமிழ் மீடியம் சர்டிபிகேட், தமிழ் வழியில் தான் நீங்கள் படித்தீர்கள் என்கின்ற அந்த சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அது இப்ப மட்டும் கிடையாது, இந்த சர்டிபிகேட் எல்லாமே நான் சொல்றது படிப்பதற்கு மட்டும் கிடையாது நண்பர்களே, படித்து முடித்த பிறகு வேலைக்கு போகும்போதும் உங்களுக்கு அது பயன்படும். ஸோ தமிழ் மீடியம் சர்டிபிகேட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், அதுவும் உங்களோட கையில இருக்கான்னு பாத்துக்கங்க. எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமானது நான் சொன்ன அனைத்து சான்றிதழ்கள், அனைத்து சான்றிதழ்களுமே வந்து போட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சு, அதாவது குறிப்பிட்டாருன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-5 காப்பி. ஏன்னா நீங்க கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாமே வாங்கிடுவாங்க, படிச்சு முடிச்சு நீங்க வெளியே வரும்போது மறுபடியும் கொடுப்பாங்க. அதனால நீங்க ஒரு முறை கொடுத்துட்டு மறுபடியும் போய் என்கிட்ட காப்பி இல்லை, நான் வேற எதுக்கு அதை நான் அப்ளை பண்ணணும், எனக்கு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னா கிடைக்காது. அதனால முன்னாடியே வந்து நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10-10 காப்பி நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒவ்வொரு சர்டிபிகேட்டும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க, தப்பே கிடையாது. எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில செலவு பண்றோம், அதனால ஒரு சர்டிபிகேட் ஈச் சர்டிபிகேட் ஒரு 10 காப்பீஸ் எடுத்துக்கணும். அதுல வந்து ஒரு 4 அல்லது 5 காப்பி வந்து கெசட்டட் ஆபீசருடைய அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சு. ஏன்னா வெறும் ஜெராக்ஸோட நம்ம கொண்டு போய் விண்ணப்பத்துல இணைத்தோம்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ அட்டஸ்டட் பை கெசட்டட் ஆபீசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க தயார் பண்ணி வச்சு, எதையுமே தயவு செய்து சொல்றேன் கடைசி நேரத்துல எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா கடைசி நேரத்துல அவசர கதியில செய்யக்கூடிய காரியம் வந்து நீங்க சரிவராக போயிடும். அதனால நீங்க இதெல்லாமே இப்ப நான் சொன்னது ஒரு லிஸ்ட்டை கையில வச்சுக்கிட்டு நீங்க செக்லிஸ்ட் மாதிரி எந்தெந்த சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, இல்லை என்றால் நாளையிலிருந்து அதற்காக நீங்க முயற்சி பண்ணுங்க சார். ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை சார்.
சான்றிதழ்கள் என்னென்ன தேவை, அதே நேரத்துல அடிப்படையான நம்ம கையில் வைத்துக்க கூடிய வேண்டிய முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவான வகையில சொன்னேன் சார். இப்போ அதே காலகட்டத்தில் இப்போ நம்ம தேர்வுகள் எழுதப்பட்டது, அவங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, அதே ஒரு காலகட்டத்தில் ஒரு குறைவான மதிப்பெண்கள் வந்து எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்து அந்த மாதிரி வாங்கினா அவங்க என்ன மாதிரி கல்விக்கு வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வழிகாட்டியாக இருக்கு சார்.
சார், மார்க்கு கம்மியா நீங்க வாங்கிட்டீங்கன்னு வருத்தமே படாதீங்க சார். இதில் ஒரு சின்ன சூச்சமன் சொல்ற கேட்டுங்க. இதாவது இப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, பிளஸ் டூல மார்க் கம்மியாக வாங்கின மாணவன் நீட்ல வந்து மார்க் அதிகம் வாங்கியிருக்கான், அல்லது நீட்ல வந்து கரவையான மார்க் வாங்கின மாணவன் தன்னுடைய பிளஸ் டூ எக்ஸாமினேஷன்ல நிறைய மார்க் வாங்கியிருக்கான் சார். மார்க் அப்படின்றது வந்து ஒரு ஒரு என்னன்னா ஒரு என்ட்ரிக்கு தான் சார் அந்த மார்க் தேவை நமக்கு. ஆனா அதுக்காக நீங்க குறைவான மார்க் வாங்கினதுனால நமக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு நீங்க வந்து கவலையே படவே படாதீங்க. நான் என்னுடைய வகுப்புலையும் சொல்லுவேன், நான் எல்லா போகின்ற பொதுக்கூட்டத்தில் கூட நான் பேசும்போது சொல்லுவேன் என்னன்னா, நான் என்னுடைய உண்மையான மார்க் தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு திருமணமே ஆயிருக்காது அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள்லாம் வந்து டல் ஸ்டூடெண்ட் படிக்கும்போது. ஆனா இன்னைக்கு சிறப்பா வந்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா மதிப்பெண்ணுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை சார். அதனால இதை பத்தி மாணவர்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட டென்த் ரிசல்ட் வந்திருக்கும், பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கும், அல்லது யூஜியில கூட நீங்க நினைச்ச பர்சன்டேஜ் மார்க் வராமல் இருந்திருக்கும், அதை பத்தி கவலையே படாதீங்க. ஆனா மார்க் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அதை வந்து ஏக்கத்தை இருப்பதை காட்டலாம் நம்ம என்ன சொல்லலாம், இதுக்கு தகுந்தவாறு நம்ம என்ன பண்ணலாம், பாடங்களை நாம் தேர்வு செய்யலாம், கல்லூரிகளை நாம் தேர்வு செய்யலாம் சார். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தூண்டு போயிடக்கூடாது மாணவர்கள். அதுக்கு அடுத்ததாக குறைவான மதிப்பெண்கள் நீங்கள் ஆண்டு தேர்வுல பெற்றாலும் நீங்கள் அதிகம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல நீங்க மார்க் வாங்கி தரவரிசை பட்டியல இந்த ரேங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ரேங்க் லிஸ்ட்ல நீங்க முன்னாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல கல்லூரியும் நல்ல பாடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப இன்னொரு விஷயம் வந்து மாணவர்கள் பெற்றோர்கள் தெரிந்துக்கணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரிக்கு எல்லாமே இணையதளத்துல தான் நீங்க எந்த கல்லூரியும் சூஸ் பண்ணலாம், என்ன பாடமும் நீங்க சூஸ் பண்ணலாம். அப்ப சூஸ் பண்ணும்போது உங்களோட மார்க் அடிப்படையில வந்து உங்களுக்கு ஒதுக்கப்படும். இப்போ உதாரணமா நீங்க நினைத்த கல்லூரியில உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லூரியில கொஞ்சம் குறைவான மதிப்பெண் கிடைச்சாலுமே நிச்சயமா உங்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்கும். அதனால வருத்தப்படவே படாதீங்க. ஏன்னா The mark won't determine your future அப்படின்றது என்னுடைய ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை. ஏன்னா நீங்க ஒரு சப்கலெக்டர், நிறைய பேர் வந்து அரியர்ஸ் பாடங்களை வந்து குறிப்பிட்ட ஆண்டுல முடிக்காம அடுத்த ஆண்டு முடித்து விட்டு சாதனையாளர்களாக எல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா அதை பத்தி நம்ம இன்னொரு தலைப்புல ரொம்ப நேரம் கூட பேசலாம், நம்ம எந்த அளவுக்கு வந்து மார்க்குக்கும் நம்மளோட ஃபியூச்சருக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு. பட் இந்த மார்க் அப்படின்றது என்னன்னா ஒரு என்ட்ரிக்கு தான். அதனால அதை பத்தி வந்து மாணவர்கள் வந்து ரொம்பவும் வந்து என்ன பண்ண வேண்டாம், மனதை போட்டு வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நம்ம எடுக்கக்கூடிய மார்க்குக்கு தகுந்த பாடம், ஏன்னா இது ஒரு படிப்பனையே எடுத்துக்கணும். என்ன காரணம், ஏன் நம்ம வந்து மார்க் சரியா எடுக்கல, இதே மாதிரி நம்மளுடைய நிலைமை தொடரக்கூடாது. எப்படி கல்லூரியிலும் சரி அல்லது நீங்க வந்து மேற்படிப்புக்கு போகும்போது இந்த நிலைமை மாறக்கூடிய வகையில் நாம் நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய நேர மேலாண்மை அனைத்துமே இருக்க வேண்டும். ஸோ அதுதான் என்னுடைய ஒரு பதிலாக தான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால மார்க் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அதுக்காக வந்து பெற்றோர்கள் மாணவர்கள் கடிந்து கொள்வதும், மாணவர்கள் தங்களை தங்களே வந்து நீங்க ஏன் இந்த மாதிரி நம்மளால சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவதை காட்டிலும் வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி மாணவர்கள் திங்க் பண்ணலாம் சார். நம்ம
பொதுவாக வந்து 10வதாக இருக்கட்டும், 11வதாக இருக்கட்டும், 12ஆம் வகுப்பு அப்படிங்கப்போ ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய படிப்பு படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு. இதை தாண்டி அடுத்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு கல்லூரி போக வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு டிகிரி முடிச்சு அடுத்தது அவங்களுக்கு தேவைப்படிய ஒரு வேலைகளாக இருக்கட்டும் வழிமுறைகளாக இருக்கட்டும் போக வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து கல்லூரி வாழ்க்கை, கல்லூரி படிப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய வகையில கல்லூரி படிப்புக்கு வந்து செல்லக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் அப்படின்னா என்ன சார் சொல்லுங்க?
இந்த ஆலோசனை சொல்வதற்கான முழு தகுதி எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நானும் கிராமப்புறத்திலிருந்து நகரத்துல வந்து படிக்க வந்த மாணவன். அதுக்கு அடுத்ததாக ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக 24 ஆண்டுகளாக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டுகளும் புது புது மாணவர்களை நான் பார்க்கின்றேன். அதனால என்னுடைய அனுபவத்தை வந்து மாணவர்களிடம் பகிர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்குன்றது என்னுடைய எண்ணம். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்த பள்ளி மாதிரி கிடையாது கல்லூரி, அதை முதல்ல ஞாபகம் வச்சு. இப்ப நீங்க புதுக்கோட்டை இருக்கு, திருமயம் இருக்கு அப்படின்னா, நீங்கள் படித்த பள்ளியில் உங்கள் ஊரை சேர்ந்தவர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களை தெரிந்தவர்கள், ஏன் உங்களோட ஆசிரியர் முதல் கொண்டு தலைமை ஆசிரியர் முதல் கொண்டு எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அந்த இடத்துல படிக்கிறது வந்து ஒரு பெரிய சிரமமாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு புது சூழ்நிலை கிடையாது சார், புது ஒரு ஒரு வாழ்க்கை முறை கிடையாது. ஏன்னா தினமும் உங்களை பார்க்கக்கூடியவர்கள் உங்க ஊருக்காரர், உங்களுடைய உறவினர்களாக, உங்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க. ஆனா கல்லூரி பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக உங்கள் கிராமத்தை விட்டு விட்டு நகரத்திற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி வரும்பொழுது இன்னைக்கு நான் முதல்ல சொன்ன ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுல உங்களுக்கே தெரியாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலத்திலிருந்து மாணவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சேரக்கூடிய கல்லூரியில். ஸோ அப்ப வந்து என்னன்னா, புது சூழ்நிலை, மாணவர்கள் அந்த புது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபேஷனா சொல்லுவாங்க வீட்டுல, என்னன்னா என் பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா, யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டான், நிச்சயமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது என்ன பொறுத்த வரையும். அதனால நீங்க கல்லூரிக்கு போகும்பொழுது கண்டிப்பாக பிளெக்சிபிளா நம்ம இருக்கணும். ஏன்னா பிளெக்சிபிளா நீங்க இல்லைன்னா போற இடத்துல நீங்கள் சூழ்நிலைகள் வந்து எப்படி உங்களுக்கு ஐடியாலா இருக்காது. அதனால கல்லூரிக்கு தகுந்தவாறு, மாணவர்களுக்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளி மாதிரி கிடையாது சார் கல்லூரி. ஏன்னா நிறைய வாய்ப்புகள், சவால்கள் உண்டு கல்லூரியில். ஏன்னா பள்ளிகள் இந்த அளவுக்கு சவால் கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கூட இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் நகரப்புறத்துல வந்திருப்பார்கள், அவர்கள் வேற ஒரு கலாச்சாரத்துல வந்திருப்பார்கள், அவர்களுடைய எண்ணம் வேற, அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். புதிய கலாச்சாரம் நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டம். அதனால என்னுடைய ஸ்ட்ராங் அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் போகக்கூடிய கல்லூரிக்கும் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உங்களை மாற்றிக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா என்னைக்குமே நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா சூழ்நிலைகளை வந்து நம்ம ரொம்ப மாற்ற முடியாது, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து சக்சஸுக்கு மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக, நீங்கள் பள்ளியில் வந்து முழுக்க முழுக்க நீங்க தமிழ் வழியில படிச்சிருக்கலாம், ஆனால் கல்லூரிக்கு போகும்போது ஆங்கில வழி இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் அப்படின்னும் போது நிச்சயமாக அதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ என்னுடைய ஒரு தாழ்மையான, அதனால என்னுடைய ஸ்ட்ராங் அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் போகக்கூடிய கல்லூரிக்கும் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உங்களை மாற்றிக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா என்னைக்குமே நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா சூழ்நிலைகளை வந்து நம்ம ரொம்ப மாற்ற முடியாது, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து சக்சஸுக்கு மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக, நீங்கள் பள்ளியில் வந்து முழுக்க முழுக்க நீங்க தமிழ் வழியில படிச்சிருக்கலாம், ஆனால் கல்லூரிக்கு போகும்போது ஆங்கில வழி இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் அப்படின்னும் போது நிச்சயமாக அதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன வேணால், இப்போ கல்லூரி அட்மிஷன் முடிஞ்சு திறப்பதற்கு கண்டிப்பாக இன்னும் வந்து 2 மாதங்கள் ஆகிடும். அந்த 2 மாதத்துக்குள்ள உங்களுடைய மொழி திறமையை வந்து வளர்த்துக்கொள்ளுங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா டெஃபினட்டா நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, நீங்கள் பள்ளியில் படிக்கும் போது முழுக்க முழுக்க மாணவர்கள் இருப்பார்கள் அல்லது முழுக்க முழுக்க மாணவிகள் படிச்சிருப்பாங்க, கோ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் கல்லூரிக்கு போகும்போது கோ எஜுகேஷன் இருப்பாளர்களும் படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதில் வந்து அதற்கு தகுந்தவாறு நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய பேச்சு இது வந்து இருக்க வேண்டும். ஸோ அதுக்கு தகுந்தவாறு நம்மளை வந்து தயார்படுத்தி கொள்வது மிக மிக அவசியம். அதற்கு அடுத்ததாக, கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சமுதாயம் ஏற்படுத்தி கொடுத்த கலாச்சாரம், பண்புகள், ஒழுக்கத்தை வந்து விட்டுவிடக்கூடாது. மிக ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மாணவன் வந்து வளருவதற்கும் சரி, மாணவன் வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் வீழ்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு கல்லூரியில். அதனால வந்து உங்களுடைய கேரக்டர் விர்ச்சு, ஹையஸ்ட் விர்ச்சு அப்படின்னு வாங்க, இந்த கேரக்டர் இஸ் ஹையஸ்ட் விர்ச்சு அப்படின்னு, ஒரு சிறந்த குணநலன் உங்களுடைய பண்பு, அந்த பண்பை வந்து விட்டுவிடவே கூடாது. ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் கிடையாது, அந்த ஒழுக்கத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா, உங்களுடைய படிப்புல அந்த ஒழுக்கம் வெளிப்படும். ஒழுக்கமாக இருக்கக்கூடிய மாணவன் நிச்சயமாக நல்ல பண்பாளனா மட்டும் கிடையாது, படிப்புலையும் கெட்டிக்காரனா இருப்பார்கள், மதிப்பெண்கள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்ததாக என்னுடைய ஸ்ட்ராங் சஜஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க நிறைய லைஃப் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க பள்ளியில கூட இதெல்லாம் தேவைப்படாமல் இருந்திருக்கலாம், ஆனா கல்லூரிக்கு போனதுக்கு பின்னாடி லைஃப் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டு, லீடர்ஷிப்னு சொல்லுவோம் நம்ம தலைமை பண்புகள், அது மட்டும் இல்லை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு எவ்வளோதான் நமக்கு வந்து மன அழுத்தம் இருந்தாலும் மன அழுத்தத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம், அது மட்டும் கிடையாது நீங்கள் நிதி நிர்வாகம், நீங்களே உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கணும், உங்கள் குடும்பத்திலிருந்து அனுப்பக்கூடிய பணத்தை வந்து நம்மளே நிர்வகிக்கக்கூடிய குவாலிட்டிஸ், இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வளர்த்துக்கணும். அதனால நீங்கள் காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னன்னா, நீங்கள் வந்து பள்ளி மாதிரி கிடையாது, அந்த எதிர்பார்ப்புகள் நீங்கள் குறைத்துக்கிட்டு போங்க. புதிய மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி புதிய கலாச்சாரம், நம்ம விடுதியில் படிக்கக்கூடிய காலகட்டம் வரும், விடுதியில் தங்கி படிப்போம் நம்ம, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாணவன் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுதே வந்து பெற்றோர்கள் இதை சம்பந்தமாக பேசுங்க, ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு இது சம்பந்தமான புரிதல்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடையாது சார், நம்ம தான் பேசணும். இப்போ நான் என்னுடைய மகனை வந்து கல்லூரியில் சேர்ப்பதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருந்தேன், தம்பி ஒரு ரூம்ல நீங்கள் 4 பேர் தங்குற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய என்ன சொல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் போகணும், ரொம்ப வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்து நம்ம நெளிவு சொல்விகளை வந்து நம்மளுடைய மாணவிகளுக்கும் நம்மளுடைய மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பது மிக மிக அவசியம். ஸோ இது வந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார்.
இப்போ வந்து இப்போ அந்த உயர்கல்வியில வந்து என்ன மாதிரியான சவால்களை வந்து கல்லூரியில சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கு, எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி சொல்லலாம் சார்.
நிச்சயம் சார், முதல்ல நான் ஒரு ஒரு பாயிண்ட் சொன்னேன்னா, நீங்கள் பள்ளியில் படித்தது மிகப்பெரிய சவால்கள் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு தலைப்புல பேசணும், நம்ம டூரிசத்தை பத்தி பேசணும், நம்ம வந்து விடுமுறையில வந்து சுற்றுலா செல்வதை பத்தி பேசும்போது நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், என்னன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பெரிய அளவுல சிக்கல்கள் கிடையாது, ஆனால் அதே சமயத்துல வந்து புது இடத்துக்கு போகும்போது புது மனிதர்கள், புது கலாச்சாரம், புது சவால்கள் வரும், நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்புக்கு தகுந்தவாறு நிச்சயமாக அங்க வந்து சூழ்நிலைகள் இருக்காது. அதனால முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சவால்கள் அப்படின்னு என்னன்னா, இந்த கிராமப்புறத்திலிருந்து போகக்கூடிய மாணவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய நகரப்புற மாணவர்களுக்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடைவெளி உண்டு. அது நம்ம ட்ரெஸ்லயே தெரியும், நம்மளுடைய லாங்குவேஜ், நம்மளுடைய ஸ்டைல், நம்மளுடைய கலாச்சாரம், இதுல வந்து வெளிப்படும். ஸோ இது முதல் ஒரு சவால். நீங்க கிராமத்திலிருந்து போயிருக்குப்பீங்க, ஒரு சில மாணவர்கள் நகரத்திலிருந்து வருவார்கள், இந்த இருவருமே சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் பொழுது அது ஒரு சின்ன ஒரு சவால் மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக லாங்குவேஜ், ஏன்னா இது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சார் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. நான் வரும்போது என்னுடைய சீனியர்ஸ், என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுவாங்க, ஆனா எனக்கு அந்த அளவுக்கு கல்லூரி காலகட்டத்தில் மொழி புலமை வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதில் வந்து நான் கவனம் செலுத்தி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இஷ்யூன்றது கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். அதுக்காக தான் சொன்ன முதலே உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கிளாஸ், நிறைய நமக்கு வீடியோ இருக்கு, செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் இருக்கு ஆன்லைன்ல, அதை வந்து நம்ம பார்த்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நான் முதல்ல சொன்ன மாதிரி பள்ளியோட சூழ்நிலை வேற, கல்லூரியோட சூழ்நிலை வேற. நீங்க இதே எதிர்பார்ப்புல வந்து நிச்சயம் போகக்கூடாது. அப்ப போகும்போது நீங்க என்னன்னா நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் ஏற்படும். அதுக்காக இப்பயே வந்து ஒரு 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 அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த பத்தியெல்லாம் உங்ககிட்ட பேசுறேன், நீங்களும் அந்த மாதிரி கேள்விகள் கேட்கிட்டு. ஸோ அதனால மாணவர்கள் என்ன, பள்ளி என்பது வந்து ஒரு ஹோமோஜினியஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல, ஒரே மாதிரியாக இருப்பார்கள், ஒரே ஊரு ஒரே கிராமம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கல்லூரின்றது நிச்சயமாக அப்படி இருக்கவே இருக்காது. இப்ப என்கிட்ட படிக்கக்கூடிய மாணவன் பாத்தீங்கன்னா காரைக்குடியிலிருந்து படிக்கிறாங்க, சிவகங்கையிலிருந்து படிக்கிறாங்க, விருதுநகர், அதே மாதிரி கோயம்புத்தூர், மெட்ராஸ், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மாணவர்கள் இப்போ என்கிட்ட படிக்கிறாங்க. இந்த 15 டிஸ்ட்ரிக்ட்டுமே அவங்களுடைய பேச்சு, வட்டார வழக்கு, கலாச்சாரம், உடைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் வந்து தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான விஷயத்த வந்து நான் இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன், என்னன்னா நல்ல நட்பு வட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். இது மிகப்பெரிய ஒரு சவால் மாணவர்களுக்கு. ஏன்னா இப்போ நான் இன்னைக்கு நல்ல ஆசிரியராக இருக்கேன்னா அதுக்கு என்னுடைய நண்பர்கள் காரணம். நான் எம்ஏ படிக்கும் போது எனக்கு நல்ல நண்பர்கள், என்னுடைய வகுப்பு தோழர்கள், என்னுடைய அறை உறுப்பினர்கள் எல்லாருமே எனக்கு நல்லா என்னுடைய வளர்ச்சிக்கு அவங்க தான் வந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ அந்த வகையில வந்து நீங்க திருக்குறள் எடுத்து பாருங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு எப்படி நட்புகள் வந்து வளர்த்து கொள்வது, நல்ல நட்பு எப்படி கண்டுபிடிப்பது, அந்த வகையில வந்து நல்ல நட்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்னுடைய ஸ்ட்ராங் அட்வைஸ் சொல்றதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வச்சுக்கலாம் மாணவர்கள், என்னன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க கல்லூரிக்கு போகாதீங்க. இது என்னோட மகன் கிட்ட நான் சொல்லி அனுப்பினேன், தம்பி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத, டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் அப்படின்னா. நீங்க ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு கல்லூரிக்கு போகும்போது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி அடையல அப்படின்னா கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படும். ஸோ உங்களோட எதிர்பார்ப்புகள் குறைச்சிக்கோங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற மாதிரி வசதியெல்லாம் கண்டிப்பாக கல்லூரியில் இருக்காது. உங்க வீட்டில் இருக்கிற மாதிரி உணவுகள் அந்த தரம் குவாலிட்டி வந்து கல்லூரியில் இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இன்னொன்று முக்கியமாக சொன்னோன்னா மன ரீதியானதுன்னா நிறைய உங்களுக்கு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால வரக்கூடிய மன அழுத்தம் அந்த அளவுக்குலாம் நம்ம பிரச்சனைகள் பெருசாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஸோ மன அழுத்தம் இல்லாமல் உடல் ரீதியான வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம சவாலிப்பதற்கான வாய்ப்புகள் நாம் உருவாக்கிக்கணும். அதுக்கு அடுத்ததாக முக்கியமாக வந்து மாணவர்களுக்கு சொல்றதுன்னா பாடத்திட்ட முறைகள் கம்ப்ளீட்டாக டிஃபரெண்ட்டு சார். இப்போ நம்ம வந்து பிளஸ் டூ வரையும் படித்தது வந்து செமஸ்டர்லாம் கிடையாது, பருவத் தேர்வுகள் கிடையாது, நமக்கு ஆண்டு தேர்வு நடத்துவாங்க. ஆனால் கல்லூரிக்கு போனதுக்கு பின்னாடி 6 மாதங்களுக்கு ஒரு தேர்வு சார், அதுதான் செமஸ்டர் எக்ஸாம் பருவத் தேர்வுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் நிறைய பாடங்கள் நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஸோ அந்த பருவத் தேர்வுக்கு சம்பந்தமாக இன்னொன்று வந்து பாடங்கள் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் தான் நடத்துவாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் தமிழ் வழி பாடத்தை நீங்கள் தேர்வு செய்தால் தமிழ் நடத்தப்படும், பட் அதை தாண்டி ஒரு சில பாடங்கள் என்பது ஆங்கில வழியில் மட்டுமே கற்பிக்கப்படுகின்றது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம என்ன பண்ணணும், பாடத்திட்டத்துக்கு தகுந்தவாறு நம்மளை தயார்படுத்திக் கொள்ளணும். இது ஒரு அடுத்த ஒரு சவால். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமானது என்னன்னா பாடம் தவிர அதை தவிர மற்ற நமக்கு வகுப்புகள் நடத்தப்படும். நிறைய வந்து அடிஷ்னல் கிளாஸஸ் நமக்கு அலைடு பேப்பர்ஸ் கோர் பேப்பர் சொல்லுவோம், சாஃப்ட் ஸ்கில் சொல்லக்கூடிய மென் கலைகள் வாழும் கலைகள் நிறைய நமக்கு டீச் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்பதற்கும் நம்ம நேரத்தை செலவிடுவதற்கும் நம்ம தயாராக இருக்கணும். இன்னொன்று முக்கியமான சவால் என்ன, இதுவரையும் நம்ம குழந்தைகளே, நான் போன வர ஒரு மீட்டிங்ல கூட சொன்னேன், எனக்கு எப்போ 10th எக்ஸாம் நடந்தது, பிளஸ் டூ எக்ஸாம் எப்போ நடந்ததுன்றது என்னுடைய அம்மாவுக்கு தெரியும், என்னுடைய அப்பாவுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு அரசு அதிகாரியா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மாணவர்களுடைய 10th எக்ஸாம் ஷெடியூலு, அதுக்கு நம்ம லீவு போட்டு கூடயே உட்காந்து நம்ம வந்து பிள்ளைகளை வந்து நம்ம பாதுகாத்து பரீட்சைக்கு கொண்டு போய் பரீட்சை அறையில வந்து கொண்டு போய் அவர்களது நிறுத்துற வரையுமே வந்து பெற்றோர்களுடைய பங்கு இருக்கின்றது. ஆனா அன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்படி நம்ம வந்து குழந்தைகளை வளர்த்துட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து நம்ம ஹாஸ்டலையும் கல்லூரியில் விடும்போது அவங்களுக்கு எல்லாமே தாங்களே சுயமாக செய்து கொள்வதற்கு அவங்களுக்கு போதிய அளவு ஒரு விழிப்புணர்வும் கிடையாது சார், அவங்களுக்கு ஒரு அறிவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்களை சார்ந்து இருந்த நீங்கள் இனிமேல் நீங்கள் சுயமாகவும் உங்களுடைய சொந்த காலில் தான் நம்ம அங்கே நிற்கணும். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று முக்கியமானது என்னென்னா குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி குறையவே கூடாது. தினமும் ஒருவேளையாச்சும் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் பேசுங்க, தபால் எழுதக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் எனக்கு ஒரு நல்ல விஷயம்னா என்னோட மகன், அப்பா இன்னைக்கு நான் சினிமாவுக்கு போறேன், ஒரே ஒரு வகுப்பு தான், அந்த வகுப்பை நான் வந்து தவிர்த்துட்டு நான் போலாமா, அந்த மாதிரி ஒரு வெளிப்படையான தன்மை உறவை வந்து நீங்க உங்க பெற்றோர்களோட வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்கள். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று என்னன்னா நிதி நிர்வாகம். ஹாஸ்டலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அல்லது நீங்கள் டே ஸ்காலராக இருந்தால் கூட அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய பணத்தை அது சிறப்பாக அதே சமயத்தில் வந்து நம்ம தவறாக பயன்படுத்தாமல் நல்ல விஷயத்துக்கு அந்த நிதியை வந்து பயன்படுத்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இது எல்லாமே என்னென்னா நீங்களே வந்து செல்ஃப் சஸ்டெயின இருக்கணும். யாரையுமே எதிர்பார்க்காமல் யாருடைய துணை இல்லாமல் நம்ம சொந்த காலில் நிற்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால நீங்க மொழி பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க தான் சமாளிக்கணும், பாட சம்பந்தப்பட்ட சவால்கள் நீங்க சமாளிக்கணும். அதுக்கு அடுத்ததாக உடல் ரீதியாக மன ரீதியாக அல்லது நீங்க பரீட்சையினுடைய பாடத்திட்டத்தினுடைய முறையே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். நீங்க மனப்பாடம் பண்ணி நம்ம படிச்சிருப்போம் பிளஸ் டூ வரையும், ஆனா அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகும்போது மனப்பாடம் என்பது வந்து ஒரு குறுகிய ஒரு சதவீதம் தான். இது எல்லாமே புரிந்து நாம் எழுதக்கூடிய வகையில் நம்மளுடைய மொழி திறமை இருக்க வேண்டும், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய ஆளுமை திறமை அனைத்துமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் சார். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன சவால் தான். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு என்னன்னா நம்ம மாணவர்கள் நம்மளுடைய மாணவிகள் நிச்சயமாக எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கு. அது என்னன்னா அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வராதனால அந்த அந்த குவாலிட்டிஸை வந்து இதுவரையும் வெளிப்படுத்தலன்னு தான் நான் பாக்குறேன் சார்.
நான் இப்ப வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன வகையான பாடங்கள் எடுக்கலாம், அதே நேரத்துல உயர்கல்விக்கு வந்து என்ன மாதிரி விண்ணப்பிக்க வேண்டும், மேலும் இந்த கல்விக்கு வந்த வகையில சான்றிதழா இருக்கட்டும் ஆவணங்களா இருக்கட்டும் என்னென்னலாம் தேவைப்படுது, அது எப்படி முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம அதை வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. அதே நேரத்துல மார்க் குறைஞ்சா கூட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு. அந்த வகையில மார்க் குறைவானாலும் அதற்கும் ஒரு படிப்பு இருக்கு, அதை தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிகாட்டுதல் விஷயமா இருக்கட்டும், அதே போல கல்லூரி படிக்கக்கூடிய வகைகள்ல மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனைகளா இருக்கட்டும், உயர்கல்வியில சந்திக்கக்கூடிய சவால்கள், அதை நம்மளுடைய சமயோசிய புத்தியால நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில, அதுவும் சரியான இந்த நேரத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிந்து கல்லூரி காலகட்டத்தில் காலடி எடுத்து வைக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சரியான நேரத்தில் ஒரு தகவல்களை விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும், சிறப்பாக தகவல்களை கொடுத்த உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நம்மளோட புதுகை பண்புகளினுடைய ஒரு சிறப்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இது மக்கள் வானொலி, மக்களுக்கான ஒரு சமுதாய வானொலின்னு சொல்லுவீங்க. நிச்சயமா வந்து இது மக்களுக்காகவும் சமுதாயத்துக்காக பயன்படக்கூடிய ஒரு தகவல் சார். ஏதோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்தோம் பேசணும் அப்படின்றது மட்டும் கிடையாது, நான் இன்னைக்கு பேசுனது முழுக்க முழுக்க நான் என்னுடைய உளப்பூர்வமாகவும் மனப்பூர்வமாக தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசுறேன். இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னுடைய மகனை நான் எப்படி வந்து கல்லூரிக்கு தயார் செய்தேன் அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். ஸோ அந்த வகையில வந்து எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்புகளுக்கும் உங்களை போன்ற ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்களுடைய முனைவர் பி சக்திவேல், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்தில் பேராசிரியராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். அதனால நீங்க வாழ்நாள் முழுவதும் பெறக்கூடிய கல்வி பற்றி, உயர்கல்விக்கு எப்படி நாம் தயார் பண்ண வேண்டும், அதற்கான ஒரு சில வழிமுறைகள், என்னுடைய ஆலோசனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த புதுகை பண்பலைக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். முனைவர் பி சக்திவேல், நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
நேர்களே, இதுவரை கல்வி முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகள் குறித்து முனைவர் பி சக்திவேல் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.